உங்கள் வார்த்தா ஆப் வழங்கும் தவக்கால சிலுவை பாதை. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் இவ்வுலகத்தை மீட்டீர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன் என்று இயேசு கூறுகிறார். நான்காம் நிலையில் இயேசு சந்திக்கும் தனது தாயை. விவிலிய சிந்தனை, புலம்பல், அதிகாரம் 2:13 வசனங்கள் மற்றும் 15 மற்றும் 18 நாம் காணலாம். உன் சார்பாக நான் என் சொல்வேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சியோனே, கன்னி பெண்ணே, யாருக்கு இணையாக்கி தேற்றுவேன் உன்னை? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? அவ்வழியாய் கடந்து செல்வோர் உன்னை பார்த்து கைகொட்டி சிரித்தனர். மகள் எருசலேமை நோக்கி தலையை ஆட்டி சீர்க்கை அடித்தனர். அழகின் நிறைவும் மண்ணுலகின் மகிழ்ச்சியுமாக இருந்த மாநகர் இதுதானா என்றனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சியோனின் மதிலே இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் பொடி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். நான்காம் நிலையில் இயேசு தன் தாயை சந்திக்கிறார். தாங்கிட ஒன்னா துயருற்றே, உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர் என்று நாம் இறைவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம்.
கொஞ்சம் உடம்பு முடியல, நாளைக்கு நான் ஆஃபீஸ் லீவ் போட போறேன்டா, அதனால என் வேலையும் நீ கொஞ்சம் சேர்த்து பார்த்துறியா?
ஏன்டா, என்னாச்சு? இப்போ பரவாயில்லையா அம்மாக்கு?
இல்லைடா, வறுமையில் கூட 3 பிள்ளைங்களை பெற்றுட்டு சாதாரண வேலையை பார்த்துட்டு அடுத்த வேலை குழம்புக்கு எந்த பொருளை வாங்க முடியாமல் போகிற அளவுக்கு கூட வறுமை இருந்தப்ப எங்கள் அம்மா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. பசங்களோட முகத்தை பார்த்தா எல்லாம் பறந்து போய்டுன்னு சொன்னாங்க. இருக்கிற கொஞ்சம் காசில் என் அப்பா ஏதாவது வாங்கிட்டு வரப்போ கூட தட்டி எழுப்பி எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பட்டினியாக இருந்திருக்காங்கடா. எங்கள் முகத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க பல சமயங்களில் கூட பட்டினியாக தூங்குவாங்க. அவங்க மொத்த எதிர்காலமும் அவங்க பசங்க தான்னு எங்கள் மேலே அவ்வளோ பாசத்தை காட்டினாங்க. அப்பா கூட அப்பப்போ சண்டை வரும்டா. அப்போ கூட பசங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கலான்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பொறுமையாகவே இருந்துட்டாங்கடா. ஆனால் இன்றைக்கி பாரு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. சில சமயங்களில் வேலையிலிருந்து கூட என்னால் போக முடியலடா. அவங்க உடம்ப பார்த்துக்காம இன்றைக்கும் குடும்பத்துக்காக கஷ்டம் தரக்கூடாதுன்னு அமைதியாகவே இருக்காங்க.
இயேசு கிறிஸ்து மேலே அன்னை மரியாலும் இதே பாசம் தான்டா வச்சாங்க. உன் அம்மா இல்லைன்னா கடவுள் உனக்கு வேற அம்மா தந்திருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மை என்னென்னா, உன் அம்மா உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது உனக்கு மட்டும்தான்டா தெரியும். அதே மாதிரி தான்டா அன்னை மரியாலும் இயேசுக்காக என்னென்ன தியாகம் செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்டா. அவங்க எவ்வளோ பாசம் காட்டியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்கள. அவ்வளோ புனிதமான அன்னை மரியால ஈஸியாக நம்ம கருத்து மூலியமாக அவங்களுக்கே மரியாதை தரீங்கன்னு கேட்குறாங்க. இன்றைக்கும் மாதாவின் பெயரால் இயேசுவின் மகிமைக்காக மரியாயின் சேனை இந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் இருக்குது. இயேசுவே நமக்காக பலியிட தந்த அந்த தாய் எவ்வளோ பெரிய மனசு கொண்டவங்கள அன்னை மரியாலை கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுத்துருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத வளன், அன்னை மரியாளின் பரிந்துரையாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆசிராலும் உங்கள் அம்மா நல்லாயிடுவாங்க. உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், எலிசபெத் அம்மாவில் அன்னை மரியாள் சந்திக்க சென்றபோது ஒரு பாடல் பாடினாங்கள, அதை தியானிச்சு பாரு.
யாராலையும் ஒரு அம்மாவோட பாசம் என்ன, அவங்க எவ்வளவு அன்பு காட்டியிருப்பாங்கன்னு யூகிக்கவே முடியாது, அதை அளக்கவும் முடியாது. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான், அன்னை மரியாள் இயேசுவை நமக்காக கொடுத்தாங்க, இயேசு மரியால நமக்கு அன்னையாக கொடுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான்.
ஆமாம், சில சமயங்களில் வீடுகளில் இருக்கிற பசங்க அவங்க பெற்றவங்க மேலே இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது. ஆம்பளை பசங்களுக்கு சொல்லவே வேண்டாம், இதை பெற்றவங்க மட்டுமே புரிஞ்சு நடந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்றைய நான்காம் நிலையில் இயேசு தனது தாயாரை கல்வாரி பாதையில் சந்திக்கின்றார். கன்னிமழியா நாசிரியத்தில் வாழ்ந்த ஒரு கன்னிப்பெண், யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தம் ஆகியிருந்தார். இந்நிலையில் அவருக்கு தோன்றிய கப்ரியேல் வானதூதர், மரியா தம் வயிற்றில் இறைமகனை கருத்தாங்கி பெற்றெடுக்க உள்ளதாக அறிவிக்கிறார். கணவரை அறியாத மரியா தாம் கணவரை அறியாமல் இருக்கும்போது குழந்தை எவ்வாறு பிறக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார். தூய ஆவியின் வல்லமையால் மரியா கருத்தாங்குவார் என்று வானதூதர் அறிவித்தார். அவரது வார்த்தையை ஏற்று உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்று அன்றைய நாளில் ஒப்புதல் அளித்ததால் மரியா இறைமகனை கருத்தாங்கும் பேறு பெற்றார். இயேசுவை கருத்தாங்கிய வேளையில் மரியா கன்னியாக இருந்தார் என்றே மத்தேயு மற்றும் லூக்கான செய்தியில் குறிப்பிடுகின்றன. கன்னி மரியா பெத்ரேகமில் இருந்தபோது இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து தீவன தொட்டியில் கிடத்தியதாக லூக்கான செய்தி குறிப்பிடுகிறது. மரியாவும் யோசேப்பும் குழந்தைக்கு எட்டாம் நாளில் இயேசு என்று பெயரிட்டதால் நாற்பதாம் நாளில் இயேசுவை கோவிலில் அர்ப்பணிப்பதாகவும் நற்செய்திகள் எடுத்துரைக்கின்றன. இதில் மரியா எலிசபெத்து பேறுகாலம் அடையும் பொழுது அவரின் பேறுகாலத்திற்காக உதவ செல்கிறார். அப்பொழுது கன்னி மரியாவை பார்த்தவுடன் எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை பேறு வகையால் துள்ளி குதித்தது. அன்றைய நாளில் கன்னி மரியா பாடிய பாடல் ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார், தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். அவர் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த பாடலை கன்னிமரியா எலிசபெத்தை பார்த்தவுடன் பாடுகிறார். இவ்வாறெல்லாம் கன்னிமரியா இயேசுவை பெற்றெடுக்க பல தூரம் நெடுப்பயணம் மேற்கொண்டு அவரை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஆனால் இன்றோ இயேசு கல்வாரி பாதையில் இரத்தம் சொட்ட சொட்ட அவ்வளவு வெயிலிலும் அவ்வளவு பேர் மத்தியிலும் தனது தாயாரை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அவர் கல்வாரியை நோக்கி செல்கின்றார். அவர் மனித உருவே இல்லாமல் போகும் அளவுக்கு அவரை அடித்து துன்புறுத்திய வீரர்கள் மிகப்பெரிய வலுவான சிலுவையை தூக்கி கொண்டு அவர் செல்லும் பாதையில் கரடுமுரடான கற்கள் வெறும் பாதத்தை கிழிக்க அவர் தொடர்ந்து நடக்க முடியாமல் நிலை தடுமாறுகின்றார். அவருக்காக ஒரு வீரன் இந்த சிலுவையை தூக்கி கொண்டு வர யாராவது உதவ முடியுமா என்று பார்க்கிறான். அது யார் என்பதை அடுத்த நிலையில் நாம் தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் வார்த்தை ஆப்பிள். இப்பொழுது இறைவனிடம் ஜெபம் செய்து இந்நிலையை தொடரலாம்.
பாசம் நிறைந்த இறைவா, உமது திருமகனையே எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் உணவாக நாங்கள் உட்கொள்ள அன்னை மரியிடம் பிறக்க செய்தீர். அவர் தனது சதையை எங்களுக்கு அப்பமாக இரத்தத்தை பானமாக தந்து எங்களை காக்கின்றார். தன் உடலையே பலியாக அளித்துள்ளார். இவ்வுலகில் அன்னை, மகன், மகள் பாசம் நிறைந்து இருக்கவும், எந்த தருணத்திலும் எங்கள் வாழ்வில் வேற்றுமை கருத்துகளால் பிரியாதிருக்கவும் உம்மை வேண்டுகிறோம். எந்த ஜீவன் இயேசுவே, ஆமேன்.